ගරු සිවන ඉසිදුරේ චන්ද්‍රකාන්ත අමාත්‍යතුමා, ඔබතුමාගේ අඩි 15ක කාලයක් තිබෙනවා.
கௌரவ சபகி தலைமையாங்கும் தலைவர் அவர்களே, 2023 ஆம் ஆண்டு எமது நாட்டுக்கான வரவு செலவு திட்டத்திலே உரையாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைத்தவற்றை நான் நன்றி செலுத்துகின்றேன். உண்மையிலேயே எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மிக நீண்ட ஒரு அரசியல்வாதி. இருந்தாலும் அவர் பல முறை ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுவதற்கான முயற்சிகள் எடுத்தும் போட்டியிட்டும் வெல்ல முடியாத சூழ்நிலை இருந்தாலும் இந்த முறை அவர் ஜனாதிபதியாக ஆகி முதல் முறையாக பார்லமெண்ட்டிலே ஒரு வரவு செலவத்தை நிதியமைச்சின் அடிப்படையில் சமர்ப்பித்திருக்கிறார். இந்த சமர்ப்பணத்தின் அடிப்படையிலே எனக்கும் உரையாட்டமை கிடைத்ததற்கு நான் மகிழ்ச்சி அடைந்தாலும், உண்மையிலேயே சத்தமிட்டு விவாதித்து மகிழ்ச்சியோடு ஆரவாரம் செய்து இந்த வரவு செலவு திட்டத்தை அடித்து பேச முடியாத சூழலில் இருக்கிறோம். அதுக்கான காரணம் இங்கு பலர் சொல்லியிருந்தாலும் நானும் சுருக்கமாக சொல்ல வேண்டும். நாங்கள் என்னதான் மக்களுக்கு விரைவாக அபிவிருத்தியில் கொண்டு செல்ல வேண்டும், மானியங்களை கொடுக்க வேண்டும், நிவாரணங்களை கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும், எங்களுடைய உலகத்தில் ஏற்பட்ட கோவிட் தொற்று, அதன் பின்னர் நடந்த உலக மாற்றங்கள், யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற நிலைமைகள், எங்களுடைய நாட்டிலே ஏற்பட்டிருக்கிற அரசியல் நெருக்கடி எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு இந்த வரவு செலவு திட்டம் முடிந்தவரை மக்களுக்கு நல்லவற்றை செய்வதற்காகவும் உள்ளூர் உற்பத்தியை மேம்படுத்துவதற்காக முயற்சிகள் எடுத்திருக்கிறது. ஜனாதிபதி சுருக்கமாக சொல்லியிருந்தார், கடன்பட்டு திருமணத்தை செய்ய முடியாது, பகட்டுக்காக நாங்கள் இயங்க முடியாது என்று. எங்களுடைய கிராம பாசையில் சொன்னால், பானையிலே இருந்தால்தான் அகப்பையிலே வரும் என்பார்கள். அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய நாட்டினுடைய உள்ளூர் வருமானத்தை நம்பி வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்து உரையாற்றியிருந்தார். அதிலே அவர் பல விஷயங்களை சொல்லியிருந்தாலும், மக்கள் எதிர்பார்த்த நிவாரணங்களும் மானியங்களும், அதேபோன்று விலைவாசி குறைப்புகள் இடம்பெறவில்லை என்கிற கவலை எங்களுக்கு இருக்கிறது. முக்கியமாக எங்களுடைய விவசாய மாவட்டம் அடிப்படையிலே பல நெருக்கடிகள் இன்னமும் தீரவில்லை, அதுக்கான முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக கடந்த காலங்களில் 22,000 ரூபாய் விட்ட ஒரு டயர் இப்பொழுது 92,000 ரூபாய் விற்கிற நிலைமையிலே மக்கள் ஆங்காங்கே முணுமுணுக்கிற சத்தங்களும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. இருந்தாலும் ஜனாதிபதி அவருடைய உரையிலே 13 அரசு காணி உரிமை சம்பந்தமாக சொல்லியிருக்கிற விடயம் ஒரு வரவேற்கக்கூடிய விடயமாக நான் பார்க்கிறேன். அதே பிரதேச செயலாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் இணைந்து அரசு காணி, மகாவலி காணி, LRC காணி போன்றவற்றை தீர்மானம் எடுத்து பிணக்குகள் இல்லாமல் மக்களுக்கு வழங்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எங்களுடைய கிழக்கு மாகாணமும் அல்லது மட்டக்களப்பு மாவட்டமும் அதிக வளங்களை கொண்டிருக்கிற மாவட்டம் அடிப்படையில் இவற்றை சரியாக பகிர்ந்தளித்து மக்களை விரைவாக உற்பத்தி துறையிலே எழுச்சி வரச் செய்வதற்கு நாங்கள் பல முயற்சிகளை எடுத்திருக்கிறோம், எடுக்க இருக்கிறோம். அதேபோன்று 18 கடல்சார் சுற்றுலாத்துறை சம்பந்தமாக ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இதுவும் கிழக்கு மாகாணத்துக்கு ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்தும் எதிர்காலத்தில் நம்புகிறேன். ஆகையால் புதிய வேலைவாய்ப்புகளையும் புதிய முதலீட்டு திட்டங்களையும் அறிமுகப்படுத்த முடியும் என்று நம்புகிறேன். அதுக்கு நாங்கள் முன்னுரிமைப்படுத்தி பணியாற்றுவதற்கு எண்ணியிருக்கிறோம். அதேபோன்று 51 விவசாயத்துறையை மேம்படுத்துவதற்கான பல முயற்சி திட்டங்களை ஜனாதிபதி முன்மொழிந்தார். இதிலே புதிய தொழில் முயற்சியாளர்கள், மனமுடைந்திருக்கிற விவசாயிகள், இளைஞர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படுமாக இருந்தால் அவற்றுக்கும் நல்ல வாய்ப்பாக எங்களுடைய பகுதி அமையும் என்பதிலே நானும் கண்ணும் கருத்துமாக செயலாற்ற இருக்கிறேன். இப்படி இளைஞர் யுவதிகள், அதேபோன்று 62 இளம் பெண்கள் முயற்சியாளர்களுக்கான உற்பத்தியை மேம்படுவதற்கான ஊக்குவிப்பு தொகைகள் மானியங்கள் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் நடந்து எங்களுடைய நாடு மிக விரைவாக எழுச்சி பெற்று 2024 வரவு செலவு திட்டம் ஒரு தன்னிறைவான, பலரை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு வரவு செலவு திட்டமாக அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்காகவும் இருக்கிறது. அதற்காக நாங்கள் முடிந்தவரை இந்த அரசாங்கத்தோடு இணைந்து பணியாற்றுவதற்கு எண்ணியிருக்கிறோம். அதுக்காக தான் இணைந்தும் இப்பொழுதும் அரசாங்கத்தில் பங்குதாரனாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் அரச ஊழியர்களுடைய சேத்திரின்மையை அதிகரிப்பது, அவர்களை விரைவாக செயலாற்றுவது, கணிசமான வீண் விடயங்களை தடுப்பது போன்ற பல விடயங்களை, நல்ல விடயங்களை ஜனாதிபதி அவர்கள் பேசியிருப்பதை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைந்தாலும், அவருக்கு முடிந்தவரை இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கு ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும். இந்த சூழலிலே நாங்கள் கை நழுவி அல்லது தூரத்திலிருந்து விமர்சிக்க முடியாது என்ற ஒரு யதார்த்தமான அரசியல் சூழலையும் கிராமிய பொருளாதாரத்தையும் கட்டியெழுப்ப வேண்டும். அதன் பாதையிலே வந்தோம். கிராமப்புறங்களை கட்டியெழுப்ப வேண்டும். அனாவசியமாக பேசி கொண்டு எதிர்த்து கொண்டிருக்க முடியாதுங்கிற ஒரு தந்திரோபாயத்தின் அடிப்படையில் தான் நான் அவர்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் இந்த கௌரவமிக்க சபையிலே கொள்கை ரீதியான விடயங்களுக்கு முன்னுரிமைப்படுத்தி பேச வேண்டும், கொள்கைகள் சம்பந்தமாக விமர்சிக்க வேண்டும் என்பது ஒரு அடிப்படை யதார்த்தமாக இருந்தாலும், எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற ஒரு எம்பி அவர்கள் தொடர்ந்தும் தன்னிச்சையான எழுந்த மானமான கருத்துக்களை, பொய் விஷம கருத்துக்களை இங்கு சத்தமிட்டு சிங்களத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் தொடர்ந்தும் இப்படி உரையாற்றிக் கொண்டிருப்பது மிகப்பெரிய
சுமந்திர மந்துமா.
தி ஆனரபிள் மெம்பர் இஸ் டெலிபரட்லி ஸ்டேட்டிங் தி நேம் ஆஃப் another member wrongly.
That's
a point of order. He can't twist the name. He deliberately changed the name of another honorable member of parliament.
That is not permitted. Okay, go ahead.
அவருடைய என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய உண்மையான பெயரை, அவருடைய பதிவு பெயரைத்தான் நான் உறுதியாக சொன்னேன். இதை பற்றி கேள்வி எழுப்ப வேண்டும் என்றால் நாளை சாணக்கியம் வந்து அதை பற்றி பேசிக் கொள்ளுங்கள். அவரை வைத்துக் கொண்டிருக்கிற கட்சியின் முக்கியஸ்தருக்கு அவருடைய பெயரை சரியாக தெரியாமல் இருப்பதை நான் கவலை அடைகிறேன் சுமத்தின் அவர்களே. இருந்தாலும் இவர் பல குற்றச்சாட்டுகளை இங்கே வைத்தார். நான் இருக்கின்ற பொழுதே கள்ளன் என்கிற அளவிலே அவர் பேசினார். ஒரு உயரிய சபையிலே இங்கு பல மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பிழையான பிம்பத்தையும், அவருடைய ஊடகத்திலே மட்டக்களப்பை பார்த்துக் கொண்டிருக்கிற மக்கள் என்னை பற்றி ஒரு பிழையான கருத்தை உங்களுக்கு தெரியும், சிறைச்சாலையில் இருந்து அதிகமான பாக்கை பெற்றனுங்கிற காட்ரோச் காரணமாக அடுத்த தேர்தலை மையமாக வைத்து இந்த விடயங்களை பேசுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்ல முடியுகிற விடயம் என்னவென்றால், அந்த பெற்றோடித்த நாய் போல கத்துவதற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால், அவருக்கு நான் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரின் அடிப்படையில் ஒரு விசாரணை குழுவை அவருடைய பெயரில் இருக்கிற கம்பெனிகளை பற்றி ஒரு விளக்கத்தை கேட்டிருந்தேன். அதை அறிந்து விட்டார். முக்கியமாக சந்தி வழியிலே அவருடைய பாட்டனாருடைய பெயரை மையமாக கொண்ட ஒரு பாலித்தனால 75 ஏக்கர் காணியை வாங்கியிருக்கிறார். அந்த காணி 33-81 ஒரு தனிநபருடைய பெயரிலே, அதுவும் ஒரு மலைய தமிழர் சின்னச்சாமி தாயுமானவர் என்கிற ஒரு உறுதியை வைத்து 25 ஏக்கர் உறுதியை வைத்து கிட்டத்தட்ட 95 ஏக்கர் காணியை அடைத்து அதில் சம்பத் வங்கியிலே 10 கோடி 100 மில்லியன் கடனை பெற்று கடந்த தேர்தலே போட்டிட்டார். அப்படியான ஒரு அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். ஓந்தாச்சி மடத்திலே
understanding order 93, you can't permit this.
No,
he is making allegations.
This is not about you.
No, not about me.
Yeah, that's
no,
right.
No. So you can't. It doesn't have to be about me.
This is not a.
No. It doesn't have to be about me.
Yeah, what is your point of order?
Point of order is that he is making improper complaints about another member of parliament.
Expressly
prohibited.
That is, of course, you have to take it to
while the matter is being stated, I am bringing it to the notice of the chair. The chair must rule
this out. You can continue, honorable.
I raised it once before.
No point of order.
Kaurava Ravana avargale, ivar inda parliament urippinar inda sabaiyile irikkavillai. அவர் இல்லா நேரம் அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் இங்கு மிக கேவலமாக என்னையும் அரசாங்கத்தையும் மிக மோசமாக என்னுடைய பெயரை சொல்லி விமர்சித்தார். நான் எழுந்து அப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்ல சொல்ல அவர் இங்கு பேசினார். அதை அவருடைய கட்சிக்குள்ளே ஒழுக்கத்தை அவர் முதல் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவருடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு கற்றுக் கொடுக்காமல் இங்கு பொது வழியிலே வந்து எங்களுக்கு நீங்கள் ஒழுக்கத்தை பற்றி கற்றுக் கொடுக்க வேண்டாம். அது மாத்திரமல்ல, அவர்கள் ஓந்தாச்சி மடத்திலே தன்னுடைய பெயரிலே இந்தோனேஷியன் குறுப்ப கம்பெனி என்கிற கம்பெனிக்கு 7 ஏக்கர் காணியை அவருடைய செயலாளராக இருக்கிற ராசமாணிக்கா பவுண்டேஷனுடைய செயலாளராக இருக்கிற
கருணாகல்லம் சபாவை விடகடுத்துக்கிறீங்கன்னு சொன்னா அவஸ்தாவில் பாத்தீங்கன்னு கருணாகல்ல கருவா மாத்துமா உபதுமாத் கதாக்கரன் ஒவ்வொருமா கதா கரையன்
கௌரவ சபாநாயகர் அவர்களே, தலைமைதாங்கிற தலைவர் அவர்களே, காலையிலே இந்த சபையிலே இவ்வளவு இடம்பெற்றது சபாநாயகருக்கு முன்னிலையிலே. இதே யாரும் சரியா நான் எழுந்து என்னுடைய கருத்தை என்னுடைய சிறப்புரிமை சம்பந்தமாக குரல் கொடுத்த பொழுதும் சொல்லவில்லை. ஆகையால் சிறப்புரிமை என்கிற பேருவிலே போர்வையிலே இந்த பார்லமெண்டத்திலே மறைந்து கொண்டு எங்களுடைய பேரை கெடுக்க நினைக்கிறவர்களுக்கு நாங்களும் எங்களுடைய சிறப்புரிமையை பாவிக்க வேண்டிய பொறுப்பு இருப்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் அவருடைய செயலாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற விமல்நாதன் மதிமோகன் அவர்கள் தன்னுடைய பேரிலையும் ஏழைக்கர் காணிகளை வைத்திருந்தார். அந்த ஏழேக்கர் முட்டத்திட்ட 14 ஏக்கரையும் அவர் ஏன் அரச காணியை பிடித்தார் என்று கேட்பதற்காக பிரதேச செயலாளருக்கு எதிராக எதிர்கட்சி தலைவரை இணைந்து அவருக்கு விசாரணிப்பதற்காக விசாரணை குழுவை அமைத்திருக்கிறார். இப்படி அவர்கள் சிங்களம் அதிகமாக தெரியும் என்பதற்காக பயமுறுத்தும் அளவிலே கூட்டங்களிலே பார்லமெண்டத்திலே பேசி தங்களுடைய பிழைகளை மறைப்பதற்கு மற்றவர்களை கேவலப்படுத்துகிற விடயத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆகையால் நான் இவற்றை ஒரு பொறுப்புமிக்க பார்லமெண்ட் உறுப்பினர் அடிப்படையிலும் மக்கள் பிரதிநிதிகளை சரியாக செயலாற்ற விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, கனிஷ்கா என்கிற கம்பெனியை பற்றி சொன்னார். அது என்னுடைய கம்பெனி என்றும் நான் அதில் லஞ்சம் பெறுவதாக சொன்னார். உங்களுக்கு தெரியும், சந்தி வழியிலே இருக்கிற முதல் ஒரே ஒரு கம்பெனி, அதுவும் அந்த கிராமத்திலே பிறந்து வளர்ந்த ஒருவருடைய கம்பெனி, 100 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிற கம்பெனி, கிட்டத்தட்ட 2012 தொடக்கம் இன்று வரைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 7 கம்பெனிகள் இந்த உரத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உரத்தை வழங்குகிற கம்பெனிகள் எல்லாம் மறுத்துவிட்டு ஒரே ஒரு கம்பெனி இருப்பது போல பேசுகிறார். அந்த சந்தி வழியிலே பிறந்தவனுக்கு அங்கு ஒரு நிறுவனத்தை நடத்தி 100 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பதை தடுக்கிற தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினர் அதே ஊரிலே 75 ஏக்கரை கள்ளத்தனமாக பிடித்து பணியாற்றி கொண்டிருக்கிற கபடர்களுக்கு போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு சாதகமாக பேசுகிற வேடிக்கையை பார்த்து வெட்கப்பட வேண்டியிருக்கிறது. இவருடைய தேசிய உணர்வு இதுதான். மட்டக்களப்பு கிழக்கு மாகாண வடக்கு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றும் அவர்களை ஆளுமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஆள் கடத்தல் செய்கிற கனடாவுக்கு 3 கோடி ரூபாய் பணத்தை பெற்று ஆள் கடத்தல் செய்கிற அவர்கள் இங்கு வந்து சிறைச்சாலையில் இருந்து அதிகமான வாக்கை பெற்ற என்னை பார்த்து குற்றம் சாட்டி கள்ளன் சொல்கிறார். இவர்கள் எதை செய்கிறார்கள், பேசுவதொன்று செய்வது என்பதை விளங்கி,
if you will not abide by the standing orders,
please,
if you will not stop him, then we will have to say this,
please.
I have pointed out the standing orders. It is expressly prohibited by the standing orders. On the 6th of May 2022, the person in this house said that he killed 600 policemen. I have the Hansard here with me.
Now, Order, please help us to maintain the order of the house. Yes, honorable minister, you can continue.
கௌரவ தலைமைதாங்கும் தலைவர் அவர்களே, இந்த சபையிலே பார்லமென்ற பாரம்பரியத்தையும் நடைமுறைகளையும் சட்டத்தையும் மதிக்க வேண்டும் என்றுதான் நானும் எண்ணுகிறேன். இந்த கௌரவமான சபை மீது மக்கள் அதிருப்தி அடையக்கூடாது, நம்பிக்கை கொள்ள வேண்டும், இதனுடைய கௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்துக்கிடம் இருக்க முடியாது. ஆனாலும் இங்கு சத்தமிட்டு காலையிலே இவ்வளவு அமர்ந்திருக்கிற பொழுதோ என்னை சாடி என்னை கேவலப்படுத்தி ஆவணப்படுத்தி எனக்கும் என்னுடைய கட்சிக்கும் கலங்கம் ஏற்படுத்துகிற பொழுதோ அதையிட்டு இந்த பாராளுமன்றத்தை கருத்து சொல்லாமல் இருக்க முடியாது. அதிலும் அந்த குறித்த நபர் இந்த பாராளுமன்றத்தை தெளிவாக சொன்னார், உங்களுடைய நேரத்திலே இதுக்கு பதிலளிங்கள் சொன்னார். அதை கேட்க சுமத்தினவர்கள் இருக்கவில்லை, இப்பொழுது வந்து கூச்சல் இடுகிறார். ஆகையால் தலைமைதாங்கும் தலைவர் அவர்களே, இந்த சபையிலே தனிப்பட்ட நபர்களை விமர்சிக்க வேண்டிய தேவை கிடையாது. ஒரு இக்கட்டான சூழலில் இந்த நாடு இருக்கிற பொழுது இந்த நாட்டை எப்படியாவது காப்பாற்றி அடுத்த சந்ததிக்கு கையளிக்க வேண்டிய பொறுப்பு மிக்க ஒரு பாராளுமன்றத்திலே பொறுப்பான பதில்களையும் கொள்கை ரீதியான கருத்துக்களையும் உரைக்க வேண்டியவனாக நான் இருக்கிறேன். அந்த அடிப்படையில் எங்களுடைய மாவட்டத்தின் பொறுப்பு மிக்க வாக்குகளை பல திட்டங்களை முன்மொழிந்து மக்களிடம் வாக்குகளை பெற்றோம். அடிப்படையிலே முடிந்த வரைக்கும் இந்த உலக சவாலில் நாட்டுக்குள் ஏற்பட்ட சவால்களிலும் இருந்து மீண்டெழுந்து இந்த நாட்டிலே ஏற்பட்டுகிற பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து அதுக்கு தலைமைத்துவம் கொடுத்து கொடுத்து கிராமப்புற மக்களை தட்டி எழுப்பி பொருளாதாரியாக கட்டி எழுப்ப வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இதற்காகத்தான் நாங்கள் எங்களுடைய மாவட்டத்தில் பலவிதமான அபி திட்டங்களை முடிந்தவரை செய்வதற்கு முயற்சியில் எடுக்கிறோம். அந்த அரச கொள்கையின் பிரகாரம் ஜனாதிபதி வைத்திருக்கிற திட்டத்தின் பிரகாரம் மக்களுக்கு காணிகளை பகிர்ந்தளிப்பது, மீன்பிடித்துறையை அபிவித்து செய்வது, உள்ளூர் மீன்வளத்தை இறால்வளத்தை பெருக்குவது, இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய புதிய நபர்களை கண்டுபிடித்து தொழில் முயற்சிகளாக உருவாக்கி விடுவதுங்கிற பல முயற்சி திட்டங்கள் நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம். அதிலே ஒரு அங்கமாக பல பணிகளை செய்வதற்கும் அரசியல் ரீதியான பல எதிர்ப்புகளையும் ஊடக ரீதியான பல எதிர்ப்புகளையும் அதை கொண்டு வந்து மக்களை அச்சுறுத்துகிற பாணியிலையும் செயலாற்றாமல் முடிந்தால் இந்த மக்கள் நம்பிக்கை கொண்டு உள்நாட்டிலே வாழக்கூடிய சூழலை கட்டியெழுப்பதற்கு உதவி செய்யுங்கள். இல்லை என்றால் தொடர்ந்து இங்கு கூச்சலிடுவது போல மக்கள் நம்பிக்கை அளந்திருக்கிறார்கள். வடக்கு கிழக்கு மக்கள் வெளியேறுகிறார்கள், நாட்டை விட்டு வெளியாக கூச்சலிட்டு அதிலே குளிர் சாய்ந்து அல்லது இதற்காக வெள்ளைக்காரர்கள் வந்து உங்களுக்கு உதவிகாரன் நம்பிக்கொண்டு மக்களை இன்னும் மடையராக்கிற அரசியலுக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள் அல்ல. இவருடைய கதைகளை கேட்டு கடந்த கால அழிந்து கிடக்கிற மண்ணையும் மக்களை மீட்டெடுத்து ஒரு புதிய பாதையிலே இருக்கிறவற்றை காப்பாற்றி மாகாண சபை அதிகாரங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்காக இருக்கிறது. தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே, அந்த அடிப்படையில் எங்களுடைய மக்கள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்த அடிப்படையிலே எந்த தேர்தல் வந்தாலும் அதற்கு நாங்கள் முகம் கொடுக்க தயாராக இருக்கிறோம். கிழக்கு மாகாணத்தை எப்படியாவது காப்பாற்றி கிழக்கு மாகாணத்தின் தனித்துவத்தை மீட்டு கிழக்கு மாகாணத்தின் கலை கலாச்சார பொருளாதார கல்வி மேம்பாட்டை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலும் அறிவையும் எங்களுக்கு இறைவன் தந்திருக்க அதற்கு மக்களும் எங்களுக்கு ஆணை வழங்கியிருக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் சொல்கிற கருத்துக்களை தாண்டி மக்கள் உண்மை நிலவரத்தை அறிந்து தொடர்ந்து எங்களுக்கு செயலாற்றுவார்கள். எப்படி இருந்தாலும் இயற்கையும் இறைவனும் இந்த நாட்டுக்கு நல்ல வழிகளையும் ஆசிகளையும் வழங்க வேண்டும். இந்த கஷ்டமான சூழலில் நாடு மீட்சியடைந்து மக்கள் சௌபாக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு அருள்புரிவானாக இருந்தால் நாங்களும் மகிழ்ச்சியோடு மக்களுக்கு பணியாற்ற முடியும் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை தந்த தலைவர்களுக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்ள நன்றி வணக்கம்.
சுதீகர் மத்துமா.